إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وارا وارم தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய எமது பாட வகுப்புகளின் ரமலானுக்கு முந்தைய இறுதி பாட வகுப்பாக இன்றைய பாடம் அமையவிருக்கின்றது. தொடர்ச்சியாக நாம் இஸ்லாம் கூறும் குடும்ப வாழ்க்கை என்ற தலைப்பின் வழியாக 21 வகுப்புகளை நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இறுதியாக சென்ற பாடத்தின் வழியாக பலதார மனம் ஒரு ஆணின் உரிமையோடு சம்பந்தப்பட்ட அம்சம் என்பதனை அல் குர்ஆன் அல் ஹதீஸின் வழியாக நாம் தெரிந்து கொண்டோம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே அது சம்பந்தமாக கூறக்கூடிய ஒரு வசனத்தின் வழியாக அந்த அனுமதியை அவன் வழங்குவதோடு, நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களது சில பொன்மொழிகளின் வழியாக அது ஒரு ஆணின் உரிமை என்றும் அது சம்பந்தப்பட்ட வழிகாட்டல்களையும் நாம் பார்த்திருந்தோம். அதே நேரம் சென்ற பாடத்தை பொறுத்தவரைக்கும் பலதார மனம் என்ற இந்த அம்சத்தை ஒரு தூர நோக்கு பார்வையாக நாம் அவதானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய பாடத்தை பொறுத்தவரைக்கும் இந்த பலதார மனம் விடயத்திலே எமது சமூகத்தின் குறுகியவட்ட பார்வையை சற்று அலசலாம் என்று நினைக்கின்றேன். சென்ற பாடத்திலே நாம் பார்த்ததன் பிரகாரம் சூரா அந்நிசா என்று சொல்லப்படக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 3 வசனத்தின் வழியாக ஒரு முஸ்லிமான ஆணுக்கு அவன் விரும்பினால் 1-4 வரைக்கும் திருமணங்களை செய்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் அனுமதித்ததை நாம் தெரிந்து கொண்டோம். இந்த அனுமதியை எந்தவித மாற்று கருத்துகளும் இல்லாமல் ஒரு மனிதர் ஏற்றுக்கொள்வாராக இருந்தால் தலைப்பை பேசுவதற்கு எந்த தேவையும் இருக்காது. ஆனால் இதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களை விட இதனை மறுக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த விடயத்தை நாம் வெட்ட வெளிச்சமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். மார்க்கத்தை மறைக்கக்கூடாது என்று அல்லாஹ் கூறக்கூடிய அதே நேரம் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர வேறு எதுவும் எம்மீது கடமை இல்லை என்று எடுத்து சொல்பவர்களின் கடமையை எமக்கு கூறி சென்றிருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ் அல் குர்ஆனிலே அனுமதித்த இந்த அம்சம் எப்படியெல்லாம் மறுக்கப்படுகிறது, விமர்சிக்கப்படுகிறது என்பதனை இன்றைய பாடத்திலே நாம் அவதானிப்பதோடு, அப்படி மறுக்கக்கூடியவர்கள் யார் என்பதனையும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இது சம்பந்தமாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறக்கூடிய ஒரு முக்கியமான வசனம் சூரத்துல் அஹ்சாப் என்ற அத்தியாயத்தின் 36வது வசனத்திலே இவ்வாறு இடம்பெறுகிறது. வமா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் கியரத்து மின் அம்ரிஹிம். அதாவது, யாரெல்லாம் விசுவாசம் கொண்ட ஆண்களாக பெண்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு உரிமை கிடையவே கிடையாது. என்ன உரிமை? இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், அல்லாஹுவும் அவனது தூதரும் ஒரு விஷயத்தை பற்றி முடிவு செய்துவிட்டால், இது இப்படித்தான் என்று முடிவு கொடுத்து விட்டால், ஐயகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், அந்த விஷயத்திலே தங்களுடைய சுய கருத்துக்களை சொல்வதற்கு விசுவாசம் கொண்ட எந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உரிமை இல்லை என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறிக்கொண்டிருக்கின்றான். இந்த வசனத்தை பொறுத்தவரைக்கும் இது ஒரு பொதுவான வசனம். அல்லாஹ் அவனது திருமறையிலே ஒரு விடயத்தை பற்றி சட்டம் இயற்றிவிட்டால், நபி அலைஹி சலாத்து வசலாம் அவர்களது பொன்மொழிகளின் வாயிலாக ஒரு சட்டத்தை வரையறுத்து விட்டால், எத்தனை ஆண்டுகள் ஓடி சென்றாலும் அதுதான் சட்டம். அந்த சட்டத்திலே எந்த மாற்றங்களும் கிடையாது. அதனை வைத்து சுய கருத்துகள் தெரிவிப்பதற்கு விசுவாசம் கொண்ட ஆண்கள் பெண்களுக்கு அனுமதி கிடையாது. இதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே நாம் அவதானிக்கக்கூடிய பலதார மனம் என்ற இந்த அம்சத்தின் வழியாக இந்த வசனத்தை நாம் நோக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே மிக தெளிவாக அனுமதியை கொடுத்திருக்கிற போது, இதனை பலரும் பல்வேறு கண்ணோட்டத்திலே மறுக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஒரு சிலரின் மறுப்பு வார்த்தைகள், இந்த பலதார மனமெல்லாம் அது அந்த அரபி சமூகம், அந்த சமூகத்தினருக்கு மத்தியிலே உள்ள ஒரு கலாச்சாரம், அது இந்த காலத்துக்கெல்லாம் பொருந்தாது என்று இதனை மறுப்பவர்கள் இருக்கின்றார்கள். இது உண்மையா என்று பார்த்தால், நபி இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களும் இரண்டு திருமணங்களை செய்திருக்கின்றார்கள். நபி யாகூப் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களும் இரண்டு திருமணங்களை செய்திருக்கின்றார்கள். நபி சுலைமான் அலைஹி சலாத்து வசலாம் 100 அடிமை பெண்களை தன்னிடம் வைத்திருக்கின்றார்கள். நபி முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் 11 மனைவிமார்களை அவர்கள் கொண்டிருந்திருக்கின்றார்கள். அதே போன்று ஹதீஸுகளை நாம் பார்க்கிற போது, அந்த காலத்தை விட மறுமை நாள் நெருங்குகிற போது ஒரு ஆண்மகனை 50 பெண்கள் சுற்றி வருவார்கள் என்ற ஹதீஸுகள் எல்லாம் இடம்பெறுகிறது. அறிவு ரீதியாக நாம் பார்ப்பதென்றால், அந்த காலத்தை விட வரக்கூடிய காலங்களில்தான் இது சாத்தியமான ஒன்று என்பதனை நாம் உணர முடியும். எனவே அந்த ஒரு கருத்து என்பது எந்தளவு தவறானது என்பதனை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் சிலரது விமர்சனங்கள், பலதார மனம் அது அனுமதிதான், ஆனால் அது யாரை முடிக்க வேண்டும் என்றால், விதவை பெண்கள் இருப்பார்கள், திருமணம் முடித்து விடுபட்டவர்கள் அவர்களை முடிக்கலாம், ஆதரவற்றவர்கள் இருப்பார்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள், நிறத்தால் குறைந்தவர்களாக, பொருளாதார ரீதியாக சரிந்த நிலைமையிலே எத்தனையோ பேர் இருப்பார்கள், இவர்களை தான் திருமணம் செய்ய வேண்டும். இதை விட்டுவிட்டு நல்ல ஒரு நிலையிலே இருப்பவர்களை எல்லாம் திருமணம் செய்வதற்கு இந்த அனுமதி கிடையாது என்று சொல்வதையும் நாம் பார்க்கிறோம். அல்குர்ஆன் அஸ்ஸுன்னா ஒளியிலே ஒரு ஆணுக்கு பலதார மனத்தை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறதே ஒழிய அதற்கான நிபந்தனைகள் எதுவும் போடப்படவில்லை. இவர்களுடைய கருத்துகள் என்னவென்றால், ஒரு ஆண் இரண்டாவது மூன்றாவது திருமணங்களை செய்து கொள்வதாக இருந்தால் அது ஒரு தியாக உணர்வோடு செய்யப்பட வேண்டும். அல்லாஹ் அல்குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் இரண்டு இரண்டாக மும்மூன்றாக நான்கு நான்காக திருமணம் செய்யுங்கள் என்று சொல்லும்போது எப்படி சொல்கிறான் என்றால், உங்களுக்கு விருப்பமான பெண்களை நீங்கள் இரண்டிரண்டாக மும்மூன்றாக நான்கு நான்காக திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஒரு தியாக உணர்விலே செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறதா என்று பார்த்தால், நீங்களாக விரும்பி செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே விதவைகளையும் ஆதரவற்றவர்களையும் ஒதுக்கப்பட்டவர்களையும் திருமணம் செய்யலாம், அதிலே தவறில்லை. ஆனால் அதை நாம் விரும்பி செய்து கொள்ள வேண்டும். இது இந்த பலதார மனம் என்ற அல்லாஹ்வின் அனுமதியை மறுக்கக்கூடிய ஒரு சிலரின் வாதங்களாக இருக்கின்றன. அவர்கள் வெளிப்படையாக சொல்வதில்லை, இதனை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த வசனத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்ல மாட்டார்கள், வியாக்கியானம் சொல்வார்கள். எப்படி மறுத்தாலும் அல்லாஹ்வுடைய வசனத்தை ஒருவர் மறுத்தால் அவர் ஒரு முஸ்லிமாக இருக்க முடியாது. அந்த வசனத்திலே அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், அல்லாஹ் ஒரு விஷயத்திலே ஒரு முடிவு செய்ததன் பிறகு யார் அதற்கு மாறு செய்து தங்களுடைய சுய கருத்துக்களை தெரிவிக்கின்றார்களோ விதைக்கின்றார்களோ அவர்கள் தெளிவான வழிகேட்டிலே இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் கூறுவதை நாம் மிக தெளிவாக பார்க்க முடிகிறது. எனவே எல்லா இடத்திலும் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அல்குர்ஆனிலே ஒரு விஷயம் வந்துவிட்டதா, அவ்வளவுதான், அதுதான் சட்டம், அதை எமக்கு மாற்றும் அதிகாரம் இல்லை. ஹதீஸிலே ஒரு சட்டம் வந்துவிட்டதா, இதுதான் மார்க்கம், அதற்கு மாற்றமாக கருத்து தெரிவிப்பதற்கு முஃமின்களாக நாம் இருந்தால் எங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஒரு சிலர் நேரடியாக மறுக்கிறோம் என்று சொல்லாமல் மறுத்து கொண்டிருக்கிறார்கள், அது ஒரு புறம். இன்னும் சிலரை எடுத்துக்கொண்டால் அவர்கள் மிக தெளிவாக இந்த விடயத்தை மறுப்பதை நாம் காண முடிகிறது. அல்லாஹ் இந்த பலதார மனம் விடயத்திலே செய்திருக்கக்கூடிய தீர்ப்பு, ஒரு ஆணுக்கு நான்கு பெண்கள் வரைக்கும் அனுமதி. ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டால் அவளுக்கு அந்த அனுமதி இல்லை. அப்படியே செய்வதாக இருந்தால் ஒன்று கணவன் மரணிக்க வேண்டும், இல்லையா அவரை பிரிந்து வர வேண்டும். இந்த அல்லாஹ்வின் சட்டம் எப்படி மறுக்கப்படுகிறது, அதாவது வெளிப்படையாக மறுக்கப்படுகிறது என்று பார்த்தால், நாம் ஏற்கனவே இந்த பலதார மனம் எதற்கு மறுக்கப்படுகிறது என்ற ஒரு காரணத்தை தெரிந்து கொண்டோம். முதலாவது மனைவி, முதலாவது மனைவி பாதிக்கப்படுகிறாள், அவர்களுக்கு மத்தியில் உள்ள நேசம் சீர்குலைகிறது. இதுதான் முன்வைக்கப்பட்ட ஒரே ஒரு காரணம். இந்த வகையிலே நாம் பார்த்தால் இந்த வசனத்தை மறுக்கக்கூடியவர்களில் முதன்மையானவர்கள் வேற்று மதத்தினர். இவர்களுடைய கொள்கை என்னவென்றால், ஒரு கணவன் மரணிக்கின்றானா அவனுடன் சேர்ந்து இந்த பெண்ணும் உடன் கட்ட ஏற வேண்டும், அவளும் தற்கொலை செய்தாவது தன்னை மாய்த்து கொள்ள வேண்டும் இதுதான் இந்து மதத்தின் கொள்கை. நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்று பார்த்தால் பெரும்பாலும் இது நடைபெறுவது கிடையாது. அதே நேரத்திலே அவர்களிடம் உள்ள இன்னும் ஒரு நிலைப்பாடு, கணவன் மரணித்து விட்டாரா, அது நேற்று திருமணம் செய்த ஜோடியாக இருந்தாலும் இனி அந்த பெண்ணுக்கு காலாகாலத்திற்கும் திருமணம் செய்ய முடியாது. இது அவர்களது கொள்கை. அந்த கொள்கையின் பின்னாலும் அவர்களின் பார்வையிலே ஒரு நியாயம் இருக்கிறது. கணவன் மனைவி எவ்வளவு நேசமாக இருந்திருப்பார்கள், மரணித்த பிறகு இன்னும் ஒருவரை திருமணம் செய்வதென்றால் இது ஒரு போலி நேசம் என்ற ஒரு வியாக்கியானத்தை அவர்கள் கொடுப்பார்கள். இதுதான் இந்து மதத்தின் கொள்கை. இன்று முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய ஒரு சில பெயர் தாங்கிகளின் நிலைப்பாடு என்னவென்றால், அப்படி திருமணம் செய்ய முடியாது. எப்படி ஒரு பெண்ணுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறதோ அதே அனுமதி தான் ஆணுக்கும். என்ன, அவள் ஒன்றோ மரணிக்க வேண்டும், இல்லையா அவளை பிரிந்து வந்துவிட்டு அடுத்த திருமணத்தை பற்றி யோசிக்கலாம். இது இன்று ஜாஹிலியத்திலே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையாக இருக்கிறது. அல்லாஹ் மிக தெளிவாக ஒரு ஆண் தன்னுடைய முதல் மனைவி இருக்கின்ற போதே அடுத்தடுத்த திருமணங்களை செய்து கொள்ள முடியும் என்று அனுமதிக்க இவர்கள் இதை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அந்நிய மத கலாச்சாரங்கள், வேற்றுமத சிந்தனைகள் இன்று இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலும் ஊடுருவி வருகிறது. அதனது தாக்கத்தை நாம் பார்க்க முடிகிறது. இன்று எம் மத்தியிலும் பேசப்படக்கூடிய சில ஜாஹிலிய சிந்தனைகளை, இந்த வசனத்தை மறுக்கக்கூடிய சில கருத்துக்களை அடையாளப்படுத்துவதாக இருந்தால், ஒரு சில முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய பெண்களும் இந்த நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றார்கள். எப்படி, தான் மரணித்து விட்டால் அல்லது பிரிந்து விட்டால் நீ இன்னொருவரை நோக்கி செல்லலாம், நான் இருக்கிற போது நீ ஒரு பெண்ணை பார்ப்பதாக இருந்தால் அதற்கு இடமில்லை. அதை தாண்டியும் சொல்வார்கள், அது எனக்கு செய்யப்படும் ஒரு துரோகம், அல்லாஹ் அனுமதிக்கிறான், இவர்கள் சொல்கிறார்கள் துரோகம் என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். லேசான வார்த்தைகள் அல்ல, அல்லாஹ்வுடைய வசனங்களை நேருக்கு நேர் மறுக்கக்கூடிய வார்த்தைகள். பிரச்சனை என்னவென்றால், வெளிப்படையாக நான் இந்த வசனத்தை மறுக்கிறேன் என்று சொல்லாவிட்டாலும் அதனை பற்றி அவர்கள் யோசிப்பதே இல்லை. பலதார மனம் என்றால் என்னவென்று சிந்தித்தால் இந்த பேச்சுக்கே இடம் இருக்காது. பலதார மனம் எப்படி நடைபெறும், ஒருவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்திருப்பார், ஒரேடியாக நான்கு பெண்களையும் திருமணம் செய்வதா, இல்லை ஒரு பெண்ணை திருமணம் செய்திருப்பார், அவளோடு சில காலங்கள் வாழுவார், குழந்தை குட்டிகளை பெற்றெடுத்துக் கொள்வார், அதற்கு பிறகு இன்னொரு பெண்ணிலே அவருக்கு விருப்பம் ஏற்படும், அதனை பேசி அவர் திருமணம் செய்து கொள்வார், மூன்றாவது ஒன்றை முடிக்க போகிறாரா, அங்கேயும் அதுதான் நடக்கும், இன்னொரு பெண்ணிலே அவர் விருப்பம் கொள்வார், அவரை பேசி அந்த திருமணத்தை செய்து கொள்வார். எனவே நான் இருந்தால் இன்னும் ஒருவர் வருவது துரோகம் என்ற நிலைப்பாடு சரியாக இருக்குமாக இருந்தால் பலதார மனம் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. இவர்களிடம் கேட்டால் சொல்வார்கள், நான் வசனத்தை மறுக்கவில்லை ஆனால் துரோகம். எப்படி இரண்டும் சாத்தியப்படும் என்று கேட்கிறேன். அதே போன்று இன்னும் சில மாற்றமான முரணான வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்றால், ஒரு சிலர் சொல்வார்கள், எப்படி இதே நிலைமை உங்களது வீட்டிலாய் வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா, உங்களது மகளுக்கு நடந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா. என்ன அர்த்தம், நான் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. சரியான முஸ்லிம்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய வசனமா, நானாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீயாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு சில
ஆண்களையும் நாம் பார்க்கிறோம், ஒரு சில ஆண்களையும் நாம் பார்க்கிறோம், இந்த விஷயத்திலே அவர்கள் மாற்றமான கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். எப்படி? என்ன செய்தாலும் அப்படி ஒரு வேலையை செய்துவிடக்கூடாது, அப்படி ஒரு வேலையை செய்துவிடக்கூடாது. கொஞ்சம் அந்த பெண்ணின் இடத்தில் நின்று சிந்தித்து பாருங்கள், கேட்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்படி சொல்லக்கூடிய ஆண்கள் இருக்கிறார்கள். இந்த ஒவ்வொன்றும் அல்லாஹ் தெளிவாக அனுமதித்திருக்க அதற்கு நேர் மாற்றமான வார்த்தைகளாகும். அல்லாஹ்வை விட இவர்களது அன்பு மிஞ்சிவிட்டது. 100 அன்புகளை தன்னகத்தே வைத்திருக்கின்ற அல்லாஹுக்கு வராத அன்பு சம்பந்தமில்லாத ஆண்களுக்கு வருவதை நாம் பார்க்கிறோம். இதுவெல்லாம் ஜாஹிலிய சிந்தனைகள் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஒரு இடத்திலே கேட்கிறான், நீங்கள் ஜாஹிலிய நடைமுறைகளை, அவர்களின் சட்ட திட்டங்களையா விரும்புகிறீர்கள்? வமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மன் லிகௌமின் யூகினூன். இஸ்லாமிய மார்க்கம்தான் ஒரு நேர்த்தியான மார்க்கம், ஒரு சரியான மார்க்கம் என்பதனை உறுதி கொண்ட மனிதருக்கு அல்லாஹ்வை விட அழகிய தீர்ப்பு சொல்பவர் யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே கேட்கிறார். எனவே அல்லாஹுடைய வசனங்கள் என்றால் நாம் எந்த அளவு அதற்கு காது கொடுக்க வேண்டும் என்பதனை நானும் நீங்களும் சிந்தித்துணர கடமைப்பட்டிருக்கின்றோம். சரி, இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஒவ்வொரு முஸ்லிம்களையும் பார்த்து இரண்டிரண்டாக மூன்று மூன்றாக முடித்துக் கொள்ளுங்கள் என்று கட்டளையிடுகிறதா என்று கேட்டால், கட்டளை இல்லை, கட்டளையிடப்படவில்லை. அவ்வாறு செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். ஒரு ஆள் முடிந்தால் அதை செய்துவிட வேண்டியதுதான், முடியவில்லையா அமைதியாக சென்று விட வேண்டியதுதான். அங்கே நின்று எமது கருத்துக்களையும் நாம் பதிவு செய்வதிருக்கிறது. இதுதான் குஃப்ரை நோக்கி எம்மை இழுத்து செல்லக்கூடிய காரியம். மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். அதே போன்று இன்னும் ஒரு விடயத்தையும் இந்த இடத்திலே நான் கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒருவருக்கு இதனை செய்து கொள்வதற்குரிய வசதிகளும் அதற்குரிய சக்தியும் இருக்குமாக இருந்தால் அவர் அதை செய்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே ஒரு சிலர் என்ன செய்வார்கள் என்றால், சமூகத்தின் திருப்தியை பார்ப்பார்கள், மனைவியின் திருப்தியை பார்ப்பார்கள், குடும்பங்களின் திருப்திகளை பார்ப்பார்கள். அவர்கள் இதற்கு ஒத்து வரவில்லையா, அவர்கள் பின்வாங்கி விடுவார்கள். பின்வாங்கினாலும் பரவாயில்லை. ஒரு சிலர் என்ன செய்வார்கள் என்றால் கொஞ்சம் வித்தியாசமாகவும் நடந்து கொள்வார்கள். ஒரு சம்பவத்தை வைத்து நான் இதை உதாரணப்படுத்துகிறேன். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கு தெரியும் பல மனைவிமார்கள் அவர்களுக்கு இருந்தார்கள். அதிலே ஒரு பெண் ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா, இது நபியுடைய ஒரு மனைவி. இவர்களிடம் தேன் சேமிக்கப்பட்டு இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தகவல் தெரிய வந்த போது, ஒவ்வொரு நாளும் அசர் தொழுகைக்கு பிறகு ஜைனபுடைய வீட்டுக்கு நபி செல்வார்கள். ஏன்? தேன் குடிப்பதற்காக. அதற்கு சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனி கொஞ்ச நேரம் அதிலே போய்விடும் இருந்தார்கள். ஏனைய மனைவிமார்கள் இவர்கள் இதனை கவனித்தார்கள். இது என்ன, ஒவ்வொரு நாளும் ஜைனபுடைய வீட்டுக்கு செல்கிறார், எதற்கு செல்கிறார்? மறைமுகமாக தெரியும் ஏனென்று. இருந்தாலும் அவர்களுடைய அந்த பொறாமை குணங்கள் விட்டு கொடுக்கவில்லை. இப்பொழுது ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள். அதிலே பிரதானமானவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மற்றும் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. ஒன்று அபூபக்கரின் மகள், இன்னொருவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகள். இந்த இரண்டு பேரும் கூடி பேசிக் கொள்கிறார்கள். எப்படி என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி ஜைனபுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள், இதை இல்லாமலாக்க வேண்டும். இதற்கு ஒரு திட்டம். எப்படி? என்னிடத்தில் வந்தாலும் சரி, உங்களிடத்தில் முதலில் வந்தாலும் சரி, வந்தவுடன் நாம் ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும், என்ன ஒரு நாத்தம் அடிக்குது, என்ன ஒரு துருவாட மணக்குது, உங்களோட வாயில இருந்து ஒரு நாத்தம் வருது என்று நாங்கள் சொல்லணும். இதை அவர்கள் பேசி முடிவெடுத்துக் கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரண்டு மனைவிமார்களில் ஒருத்தியின் வீட்டுக்கு செல்கிறார்கள். திட்டமிட்டபடி அந்த மனைவி சொல்கிறார், ஒன்றோ ஆயிஷா அல்லது ஹப்சா, என்ன உங்களுடைய வாயிலிருந்து துருவாடை வருகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள், அப்படி நான் ஒன்றும் செய்யவில்லையே, தேன் தானே குடித்தேன். சொல்லிவிடுகிறார்கள், ஒன்றுமில்லை, நான் தேன் குடித்தேன், அவ்வளவுதான், விஷயம் முடிந்து விட்டது. பிறகு அடுத்த மனைவியுடைய வீட்டுக்கு நபி செல்கிறார்கள். சென்ற இடத்திலே அந்த மனைவியும் திட்டமிட்டபடி, என்ன உங்களுடைய வாயிலிருந்து நாத்தம் வருகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இடத்திலே என்ன நடந்தது என்று தெரியாது. தெளிவாக சொல்கிறார்கள், நான் ஜைனபுடைய வீட்டுக்கு சென்று தேன் அருந்தினேன், அவ்வளவுதான். இதற்கு பிறகு அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் தேன் குடிக்கவே மாட்டேன் சொல்லிவிட்டார்கள். எதற்கு? ஏன் சொன்னார்கள்? மனைவியை சமாதானப்படுத்துவதற்காக, மனைவிமார்களை திருப்திப்படுத்துவதற்காக. ஆனால் இது எந்தளவு பாரதூரமான ஒரு வார்த்தை என்பதை உடனே அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான். சூரத்து தஹ்ரீம் முதலாவது வசனம், யா அய்யுஹன் நபி, நபியே, லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி வைத்த ஒன்றை நீங்கள் ஏன் ஹராமாக்குகிறீர்கள்? உங்களுக்கு யார் அந்த அனுமதியை தந்தது? தபுத்தகி மர்லாத அஸ்வாஜிக, அதுவும் எதற்கு? உங்களுடைய மனைவிமாரின் பொருத்தத்திற்காக நீங்கள் இதனை செய்கிறீர்கள். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், இது மிகப்பெரிய ஒரு தவறு. அல்லாஹ்விடம் நீங்கள் பாவ மன்னிப்பு கோருங்கள், அவன் மன்னிப்பவனாக இரக்கமுடையவனாக இருக்கின்றான். நிறுத்தவில்லை அல்லாஹ், கத் ஃபரலல்லாஹு தஹில்லத அய்மானிக்கும், முதலாவது அல்லாஹ் தந்த அனுமதி, நீங்கள் ஒரு நாளும் இதற்கு பிறகு நான் இதை செய்யவே மாட்டேன் என்று சொல்ல முடியாது. இதை அல்லாஹ் கண்டித்து விட்டு சொல்கிறான், ஒரு சத்தியம் வேறு செய்தீர்கள் அல்லவா, அந்த சத்தியத்திற்கு நீங்கள் பரிகாரம் கொடுங்கள், செய்த சத்தியத்திற்கு நீங்கள் பரிகாரம் கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை இறக்குவதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே அல்லாஹுடைய சட்டதிட்டம் என்று வருகிற போது, ஹலால் ஹராம் என்று வருகிற போது, அனுமதி தடை என்று வருகிற போது, அந்த இடத்திலே நாம் கொஞ்சம் விழிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். யாருடைய பொருத்தத்திற்காகவும் அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றை நாம் ஹலாலாக்க முடியாது. அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை நாம் ஹராமாக்க முடியாது. அந்த வேலையை நாம் செய்தால் நாம் காஃபிர்களாக மாறிவிடுவோம். மிக தெளிவோடு நாம் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த இடத்திலே நான் ஏன் இதனை கொண்டு வருகிறேன் என்றால், இன்று ஒரு சிலர் தமக்கு வசதி இல்லாமல் செய்யாமல் இருக்கிறார்கள், இதை விமர்சிக்கவே இல்லை. ஆனால் ஒரு சில மனைவிமாரின் திருப்திகளை அடைந்து கொள்வதற்காக நான் இப்படி ஒன்றை செய்யவே மாட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். சமூகத்தின் திருப்தியை அடைந்து கொள்வதற்காக எமது ஜமாஅத்திலே வந்து இணைந்து கொண்டால் இப்படியெல்லாம் செய்து கொடுப்பார்களாம் என்ற விமர்சனத்தை இல்லாமலாக்குவதற்காக நான் எல்லாம் இவ்வாறு செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? இருக்கின்றார்கள். எனவே நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் என்னவென்றால், இந்த பலதார மனத்திலே ஒரு முஸ்லிம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதர் இருக்கிறார், ஒரு ஆண், அவர் எப்பொழுதும் ஒரு தெளிவோடு இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமான ஆணை பொறுத்தவரைக்கும், அல்லாஹ் எனக்கு அனுமதியை தந்திருக்கிறான், நான் விரும்பினால், எனக்கு வசதி இருந்தால் நான் அதனை செய்து கொள்வேன். இதுதான் ஒரு முஸ்லிமின் நிலைப்பாடாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே மனைவியாக இருக்கலாம், ஏனைய பார்வையாளர்களாக இருக்கலாம், பொதுமக்கள். இவர்களை பொறுத்தவரைக்கும் முஸ்லிம்களாக இருந்தால் அவர்கள் கொள்ள வேண்டிய நிலைப்பாடு என்னவென்றால், இது அல்லாஹ் அனுமதித்த விடயம், இதிலே மாற்று கருத்துகள் சொல்வதற்கு எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அப்படி சொன்னால் அல்லாஹுடைய சட்டத்தை மறுத்த காஃபிர்களாக நாம் மாறிவிடுவோம் என்ற ஒரு தெளிவான சிந்தனை எம் ஒவ்வொருவருக்கும் காணப்பட வேண்டும். எனவே இந்த விடயத்தை நான் இத்தோடு நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். இந்த இஸ்லாம் கூறும் குடும்ப வாழ்க்கை என்ற தலைப்பிலே இன்னும் பல்வேறு விடயங்கள் காணப்படுகிறது. ஒரு குழந்தை வளர்ப்பு எப்படி அதனை வளர்ப்பது, அதே போன்று ஒரு தலாக் என்று வருகிற போது அதனை எப்படி செய்து கொள்வது, ஒரு வீட்டிலே ஜனாசா விழுந்துவிட்டால் அதனுடைய இத்தா பற்றிய சட்டங்கள் என்ன, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விடயங்கள், இப்படி பல்வேறு விடயங்கள் இருக்கிறது. ரமலான் எம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இன்றைய தலைப்போடு இதனை இடைநிறுத்தி வைத்து அல்லாஹ் நாடியிருந்தால் ரமலானை தொடர்ந்து இந்த தலைப்பை எடுத்து செல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். வல்ல அல்லாஹு தஆலா எம் ஒவ்வொருவருக்கும் அருள் பாலிப்பானாக என வேண்டி இந்த பாடத்தை நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும்.